அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் வாழ்த்துக்கள். இறைவன் நிறுவின நீதியின் பாதை வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவன் விரும்புகிறான். இன்றைய தினம் உங்கள் சிந்தையை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு திருப்புவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய ஃபிரவுன் இப்ராஹிமின் சந்ததியினரை, அதாவது இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி அவர்களை இரக்கமின்றி எவ்வாறு ஒடுக்கினான் என்பதை நம்முடைய கடைசி நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்தாலும் அவர் எவ்வளவு அதிகமாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு அதிகமாக பெருகினார்கள். இதனால் எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு பயந்தார்கள். முடிவில் இஸ்ரவேலருக்கு பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையையும் ஆற்றில் வீசிவிட வேண்டும் என்று ஃபிரவுன் கட்டளை விடுகிறான். இருந்தாலும் ஷைத்தானை விட சக்தி வாய்ந்த இறைவன் ஃபிரவுன் செய்து வந்த தீமையை தகர்க்கும்படியாக மேலான திட்டம் ஒன்றை இறைவன் கொண்டிருந்தான். இவ்விதமாக ஃபிரவுனின் குமாரத்தி ஒரு இஸ்ரவேல் குழந்தையை ஒரு கூடையில் வைக்கப்பட்டு ஆற்றில் அடித்துக் கொண்டு வரும்போது அந்த குழந்தையை கண்டெடுத்து அதன் மேல் பரிதாபப்பட்டு தன்னுடைய தகப்பனாகிய ஃபிரவுனின் அனுமதியோடு வளர்க்க ஆரம்பித்தாள். அவனுக்கு மூசா என்று பெயரிட அவர் எகிப்திலே வளர்ந்து வந்தார். இஸ்ரவேலை அழிக்க நினைத்த ஃபிரவுனின் சதித்திட்டத்தை அழிக்கும்படியாக இது இறைவனுடைய திட்டமாக இருந்தது. மூசா நபி அவர்கள் 40 வருடங்கள் எகிப்தில் வளர்ந்தபோது தன் இனத்தாராகிய இஸ்ரவேலர்களை எகிப்தியர் ஒடுக்குவதை கண்டு மூசா நபி அவர்கள் தன் இருதயத்தில் வேதனைப்பட்டார். ஒரு நாள் எகிப்தியன் ஒருவனும் எபிரேயன் ஒருவனும் சண்டை போடுவதை பார்த்த மூசா நபி அவர்கள் எகிப்தியனை கொன்று மணலில் புதைத்துவிட்டு தன் உயிருக்கு பயந்து தன் மாமனாகிய எத்ரோவிடம் ஓடிப்போய் அடுத்த 40 வருடங்கள் அவனுடைய ஆடுகளை மேய்க்கிறவராக காணப்பட்டார். இந்த காலகட்டத்தில்தான் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை இறைவன் மீட்கும்படியாக இறைவன் திட்டம் கொண்டு மூசா நபி அவர்களுக்கு இறைவன் தன்னை எரிகிற அக்னி ஜுவாலை மூலமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி தொடர்ந்து நடந்த சம்பவங்களை தௌராத்தின் 2 புத்தகமாகிய யாத்ராகமத்திலிருந்து 3 சுரா 1-14 ஆயத்துகள் முடிய நான் வாசிக்கிறேன். கேளுங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைவனை குறித்ததான சில தனித்தன்மைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக, முட்புதரிலிருந்து இறைவன் மூசாவிடம் பேசும்போது அந்த ஆச்சரியமான காட்சியை பார்க்கும்படியாக மூசா நபி அவர்கள் அந்த முட்புதர் அருகே போகும்போது இறைவன் மூசா நபியிடம், அருகில் வர வேண்டாம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, முதலில் உன் காலில் அணிந்திருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு என்று கூறினான். இஞ்சில் புஸ்தகத்தில் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் மலக்குகள் இறைவனின் பரிசுத்தத்தை அங்கீகரித்து அறிக்கை விடுகிறார்கள். அவ்வாறே தௌராத்தின் மற்றொரு புஸ்தகத்தில் மலக்குகள் இறைவன் பரிசுத்தமானவன் இந்த துனியா முழுவதும் இறைவனின் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூறுவதை காண்கிறோம். ஏசாயா 6:2-3 நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இறைவன் பரிசுத்தமானவன் என்றும் பரிசுத்தத்தை விரும்புகிறவன் என்றும் அறிந்து கொள்கிறோம். பாவம் செய்த ஆதமையும் ஹவ்வாவையும் இறைவன் ஜன்னத்தை விட்டு வெளியேற்ற காரணம் அவருடைய பரிசுத்தமே. காயின் செலுத்தின பலியை இறைவன் நிராகரித்த காரணம் அவருடைய பரிசுத்தமே. இறைவனுக்கு எதிரான எண்ணம் கொண்டு கட்டப்பட்ட பாபேல் கோபுரம் அழிக்கப்பட்டதன் காரணம் இறைவனின் பரிசுத்தமே. அப்படியே தொடருவோமானால், நூஹ் நபியின் காலத்தில் இந்த துனியா அழிக்கப்பட்டதற்கும் இப்ராஹிம் நபி அவர்கள் காலத்திலே சோதோம் குமோரா பட்டணம் அழிக்கப்பட்டதற்கும் இறைவனின் பரிசுத்தம்தான் காரணம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இறைவனுக்கு முன்பாக இன்சான் தன் சொந்த நீதியை காட்ட முயன்ற போதெல்லாம் இறைவன் இன்சானை தண்டிக்க காரணம் இறைவன் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால். அதனால்தான் முட்புதரிலிருந்து மூசாவுடன் இறைவன் பேசும்போது மூசா நபி அவர்களிடம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கழற்றி போடு என்கிறார். அதாவது, இறைவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடம் பரிசுத்தமானது. அப்படிப்பட்ட இடத்திற்கு வரும்போது இறைவன் அருவருக்கிற அல்லது இறைவன் விரும்பாத எதையும் கொண்டு வரக்கூடாது என்பது இதன் மறைப்பொருளாக இருக்கிறது. அடுத்தபடியாக இறைவனை குறித்த மற்றொரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். அது என்னவென்றால், இறைவன் பரிசுத்தமானவன் மாத்திரமல்ல, இறைவன் உண்மை உள்ளவனுமா இருக்கிறான். நான் உங்களுடைய முன்னோர்களாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கோபின் இறைவனாக இருக்கிறேன் என்று கூறுகிறான். யாத்திராகமம் 3:6 இந்த இடத்தில் இறைவன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கோப் அவர்களிடம் இறைவன் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவன் என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறான். இப்ராஹிம் நபி அவர்களிடம், இறைவன் உன்னுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய இஸ்ரவேல் கோத்திரத்தார் எகிப்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக போவார்கள், அதற்கு பிறகு அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கூறியிருந்தார். தான் கூறியிருந்த அந்த வாக்கினை நிறைவேற்றுவதில் தான் உண்மை உள்ளவன் என்பதை இந்த இடத்தில் இறைவன் உறுதிப்படுத்துகிறான். அடுத்து இறைவனின் மற்றொரு தன்மையை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இறைவன் பரிசுத்தமானவன், உண்மையுள்ளவன் என்பது மட்டுமல்ல, இறைவன் கருணை மிக்கவன் என்பதையும் நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிற இறை வாக்கியங்கள் இதை உறுதிப்படுத்துவதை நீங்கள் காண முடியும். யாத்திராகமம் 2:24-25 நாம் வாசிக்க கேட்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். 3:7-8 நாம் பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான இறைவனை குறித்த காரியத்தை அறிந்து கொள்கிறோம். இறைவன் மிக பெரியவன், பரிசுத்தமானவன், உண்மையுள்ளவன், கருணை உள்ளவன், அனைத்தையும் படைத்தவன், ஆற்றல் மிக்கவன், அனைத்தின் மேல் அதிகாரம் கொண்டவன். இப்படிப்பட்ட இந்த இறைவனின் பெயர் என்ன? அல்லாஹ் என்பது அவன் பெயரா, அல்லது கடவுள் என்பது அவன் பெயரா? அல்லாஹ் என்பதும் கடவுள் என்பதும் பெயர் அல்ல, மனிதன் இறைவனை அழைக்க பயன்படுத்தும் வார்த்தை. மனிதன் என்பது என்னுடைய பெயர் அல்ல. மனிதன் என்பது என்னுடைய பெயராக இருக்குமானால் உலகில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பெயர்தான் இருக்கும். அவ்விதமாகவே இறைவன் என்பதும் கடவுள் என்பதும் அல்லாஹ் என்பதும் நாம் வணங்கும் நம்மை அறியாத ஒரு சக்தியை அழைக்கும் வார்த்தை. இறைவன் மூசா நபி அவர்களிடம் சொல்லும்போது, இதுவரைக்கும் என்னுடைய பெயர் உன்னுடைய முன்னோர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் போன்றவர்களுக்கு இறைவன் என்ற நிலையிலேயே வெளிப்பட்டேன். இப்ராஹிமின் இறைவன், இஸ்ஹாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன் என்றுதான் இதுவரைக்கும் அறியப்பட்டு வந்தேன். இப்பொழுது உமக்கு மட்டும்தான் என்னுடைய பெயராகிய யெகோவா என்ற பெயரிலே அறியப்படுகிறேன் என்று மூசாவிடம் இறைவன் கூறுவதை பார்க்கிறோம். யெகோவா என்ற வார்த்தைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பொருள். அதாவது முடிவில்லாதவன், நித்தியமானவன், துவக்கமும் முடிவும் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இப்படி வித்தியாசமான விளக்கங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, மூசா நபி அவர்களுக்கு இறைவன் முட்புதரில் தோன்றி பேசப்பட்ட இந்த சம்பவத்திற்குள்ளாக மறைந்து காணப்படுகிறதான 4 விதமான இறைவனின் தன்மைகளை காண்போம். முதலாவதாக இறைவன் பரிசுத்தமானவன் என்றும், அடுத்து இறைவன் உண்மை உள்ளவன் என்றும், தொடர்ந்து கருணை மிக்கவன் என்றும், முடிவாக இறைவன் நித்தியமானவனாக இருக்கிறவராக இருக்கிறவனாகவும் இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இறைவனை குறித்ததான மற்ற காரியங்களை பார்க்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். யாத்திராகமம் 3:14 15 வாசிக்க கேட்போம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றார். 6:2 நாம் பார்க்கும்போது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று கூறினார். இன்று நீங்கள் கவனித்த வண்ணமாகவே இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. இறைவன் நாடினால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என கூறி விடைபெறுகிறோம். அஸ்லாமு அலைக்கும்.